2015 ஜூன் மாத தென்றல் இதழில் ஆத்மசாந்தி புதினத்தில் அத்தியாயம் 14. இதனை சந்திரமௌழி அவர்கள் ஹூஸ்டனிலிருந்து எழுதி அனுப்பியுள்ளார். ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன். அடிமேல் அடி. கேந்திரா வாணியோடும் கதிரேசனோடும் பரத் வீட்டுக்கு வந்துவிட்டாள். டிவியிலும் பத்திரிகைகளிலும் இந்த சம்பவம் பிரதானமாக விவரிக்கப்பட்டது. இதனால் பரத் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறானா என்று விசாரிக்கவே அவர்கள் வந்தார்கள். பரத் கனகராஜ் குடும்பத்துக்கு எவ்வளவு நெருக்கம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். காரியங்கள் மும்முரமாக நடந்து கொண்டிருந்ததால் பரத்தை உடனே பார்க்க முடியவில்லை. வெளியே ஷாமியானா அடியில் போடப்பட்டிருந்த பிளாஸ்டிக் சேர்களின் நுனியில் உட்கார்ந்து கொண்டனர். கதிரேசன் மட்டும் சற்று விலகி பராக்கு பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அவர் தோளில் டீசல் வாடையோடு ஒரு கை விழுந்தது. அண்ணே, பார்த்து ரொம்ப நாளாச்சு, எங்க இந்த பக்கம்? உரிமையோடு கை போட்டவர் முன்தினம் பரத்தையும் கனகராஜையும் தன் ஆட்டோவில் ஏற்றி வந்த ஆட்டோ டிரைவர். கனகராஜ் சட்டென்று யாருந்து புரியாமல் திகைத்த போது, என்னண்ணே இதுக்குள்ள மறந்துட்டீங்களா? இந்த டோல்கேட் சம்பவத்தையும் மறந்துட்டீங்களா? அது சரி, பார்த்து 10 வருஷமாவது இருக்கும். கதிரேசன் சுதாரித்து, ஏய் சம்பத்து, மன்னிச்சுக்கப்பா, நைட் டியூட்டி, இப்ப உடனே காலையில இங்க இப்ப வராப்புல ஆயிடுச்சு, மூளை ஒரு நிலையில இல்ல. உடுங்கண்ணே, சும்மா உங்களை வாரினே, எனக்கு தெரியாத அவங்கள பத்தி. வீட்டுல எல்லாம் சௌக்கியமா? இன்னும் நீ மாறவே இல்லப்பா. எழவு வீட்டுக்கு வந்துட்டு என் சௌக்கியத்தை கேக்குற. சரி போகட்டும், என் பொண்டாட்டி சுமங்கலியா போய் சேர்ந்துட்டா. பொண்ணு வாணி பெரிய படிப்பு முடிச்சுட்டு நல்ல உத்தியோகத்தில் இருக்கா, அதை உட்கார்ந்துருக்கா பாரு என்று வாணி உட்கார்ந்திருந்த திசையை காட்டினார். சம்பத்துக்கு இப்போது தம் தன தம் தன என்று ரீகானமும் சுற்றி வெள்ளுடை தேவதைகளும் தெளிவாக தெரிய, கதிரேசன் காட்டிய திசையை நோக்கி அரை நொடிக்குள் சிறுவயதில் எப்போதோ வாணியும் அவனும் அம்மா அப்பா விளையாட்டு விளையாடியது, பெரியவர்கள் இவர்கள்தான் வளர்ந்ததும் ஜோடியானால் நன்றாயிருக்கும் என்று வெற்றிலை பாக்கோடு மென்றது எல்லாம் கலரில் ஜாலமடித்தது. சம்பத் பழிங்கு போல் அங்கு அமர்ந்திருந்த கேந்திராவை பார்த்து, ஐயோ வாணி, இப்படி அடையாளம் தெரியாம சினிமா ஸ்டார் கணக்கா இருக்குதே, நமக்கு இவ்வளவு அதிர்ஷ்டமா என்று வியந்து, அண்ணே சம்பந்தமே இல்லாம வளர்ந்துடுச்சு வாணி, தினம் பால்லையே குளிக்கும் போல என்றான் கனகராஜ். அவன் தவறை உணர்ந்து, ஏய் பாத்துப்பா, அந்த சிகப்பு சூடுதாரில் இருக்கிறதா வாணி, பக்கத்துல இருக்கிறது எங்க முதலாளி அம்மா என்று சரிப்படுத்தினார். சம்பத் சற்றே சுருதி குறைந்தாலும் வாணியை சரியாக ஒருமுறை பார்த்த பெரும் திருப்தி கொண்டவனாக, அப்புறம் அண்ணே கல்யாணம் பண்ணலையா என்றான். இந்த வயசுக்கு மேலே இன்னொரு கல்யாணம் எல்லாம் தேவையான்னு பண்ணல. முக்க போடாதீங்கண்ணே, வாணிக்கு இன்னும் கல்யாணம் பண்ணலையான்னு கேட்டேன். அவன் கேட்ட துணியிலிருந்து அவன் உள்மன நோக்கத்தை புரிந்து கொண்டு சற்றே விரைப்பாக, அது பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருச்சு, அதனால அதோட தகுதிக்கு ஏத்தாப்புல பாத்துக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட அமைஞ்சா போலதான், நிச்சயமான உன்னையெல்லாம் அழைக்காம கல்யாணம் நடத்திடுவேனா? சரி அது கிடக்கட்டும், உனக்கு எப்படி இந்த வீட்டாளுங்க பழக்கம் என்று அவன் நினைப்புக்கு முற்றுப்புள்ளியும் வைத்து பேச்சையும் மாற்றினான். ஏன் அளவு பிடிச்ச நேரம், நான் சாமானிய ஆட்டோக்காரன் தானே, சவாரி இந்த வீட்டு ஆளுங்களை ஏத்தினே, வெட்டு குத்து போலீஸ் கேஸ்னு பூடிச்சு, எல்லாம் ஏன் தலையெடுத்து? வெள்ளுட தேவதைகள் அவுட் ஆக போக்கஸ் ஆனதில் கடுப்படித்து தன் வெறுப்பை வார்த்தையில் துப்பினான் சம்பத். பரத்தும் இந்த ஹவுஸ் ஓனரும் உன் வண்டியில தான் சவாரி வந்தாங்களா நேத்து? ஆமா, சரி நம்ம வண்டியில இப்படி ஆயிடுச்சேன்னு காரியம் முடியற வரைக்கும் இருக்கலாம்னு இங்கேயே சவாரியெல்லாம் தொலைச்சிட்டு உட்கார்ந்துருக்கேன். ஆமா, உங்களுக்கு இவங்களை எப்படி பழக்கம்? இந்த பரத் தம்பி நம்ம வாணி கூட ஒரே இடத்துல வேலை செய்து, தவிர இந்த தம்பியை தான் நம்ம வாணிக்கு கட்டி கொடுக்கலாம்னு ஒரு எண்ணம் ஓடிட்டு இருக்கு. சம்பத்தின் சபலத்தை முழுக்க ஒழித்து விட வேண்டும் என்று கதிரேசன் இதை சொன்னார். ஆனால் அதுவரை பரத்துக்கு அனுசரணையாக இருந்த சம்பத்தின் மனதில் இது பொறாமையை தூண்டியது. ஐயோ என்ன சொல்றீங்கண்ணே, அந்த பையனுக்கு நம்ம வாணியை கொடுக்க போறீங்களா? நல்லா யோசிச்சுக்கோங்க. என்னப்பா சொல்ற, ஏன் பரத் தம்பிக்கு என்ன குறைச்சல்? எதுவும் குறைச்சல் இல்ல, ஆயுச தவிர புரியலையா? நேத்து தீட்டுக்கட்ட நடந்த அட்டம்ட்டு இந்த ஹவுஸ் ஓனர் கனகராஜை குறி வச்சு நடக்கல, பரத்தை குறி வச்சு நடந்தது. அந்த கனகராஜ் உயிர் பிரியறதுக்கு முன்ன சொன்னது எனக்கு நல்லா கேட்டுச்சு. நம்ம வாணி நல்லா இருக்கணும்னா உங்க நினப்ப மாத்தி, உங்களுக்கு தெரிஞ்ச பையனா வம்பு தும்பல்லாம் இல்லாத இடமா பாருங்க. நேத்து தாக்கின போது நான் பக்கத்துலதான் இருந்தேன். வந்தவனுங்க நிச்சயம் இந்த பரத்தை ஒரு நாள் இல்ல இன்னொரு நாள் தீக்காம விடமாட்டாங்க. சங்கு பெரிதாக ஊதப்பட்டு சேகண்டி அழிக்கப்பட்டது. நெருப்பை சட்டியில் ஒருவர் கொட்ட அதை மனோகர் தூக்கினான். அதே நேரம் வாணி அவரை சைகி காட்டி அழைக்கவே சம்பத்தை அப்படியே விட்டுவிட்டு கதிரேசன் போனார். போனவர் சம்பத் இருந்த திசையை காட்டி ஏதோ சொல்லவே வாணியும் கேந்திராவும் கலவரமடைந்தனர். அவர்கள் பேசியது பிற வெளிச்சப்தங்களை யாரும் கேட்கவில்லை. கனகராஜின் இறுதி ஊர்வலம் கிளம்ப ஆயத்தமானது. பரபரப்பாக இருந்த பரத்தை இனி பொறுக்க முடியாது என்று கேந்திரா பிடித்து நிறுத்தினாள். இரண்டு நாட்களாக தூங்காத அழுகை நிறைந்த கண்களோடு பரத் கேந்திராவை பார்த்து, நீங்க ஏன் உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு வந்தீங்க? உங்களை கவனிக்க கூட இங்க முடியாது. எனிவே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் ஒரு வாரம் கழிச்சு ஆபீஸ்ல பாக்கிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்ப எத்தனைத்தான். பரத், ஒன் மினிட், எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். கேந்திராவின் கண்டிப்பான குரலுக்கு கட்டுப்பட்டு உறைந்த பரத்தின் முகத்தை நேராக நோக்கி, நேத்து இந்த அட்டாக் உங்க உயிரை எடுக்கத்தானே நடந்தது. தான் வெளியே சொல்ல வேண்டாம் என்று நினைத்த விஷயம் எப்படி கேந்திராவுக்கு தெரிந்தது என்று அதிர்ச்சி அடைந்தான். முன்தினம் கைலாஷ் புறப்பட்டு போன பின் மனோகரிடம் பேசியதில் கைலாஷும் சக்கரவர்த்தியும் மனோகரை இந்தியா அழைத்து வர முக்கிய காரணம் என்பதை தெரிந்து கொண்டதிலிருந்து பரத்தின் சந்தேகம் இன்னும் வலுத்தது. தான் பல முனிகளில் குறிவைக்கப்பட்டிருப்பதை அவன் உள்ளுணர்வு இன்னும் உணர்த்தியது. முதலில் தன் சந்தேகத்தை ஒரு குற்றச்சாட்டாக போலீசிடம் எடுத்து போகலாமா என்று நினைத்து, பிறகு எந்த ஆதாரமும் இல்லாமல் இந்த பண பெருச்சாளிகளை சிக்க வைப்பது இயலாத காரியம் என்று உணர்ந்து அந்த எண்ணத்தை கைவிட்டான். தன் மீது இந்த கும்பலுக்கு தனிப்பட்ட பகை எதுவும் இல்லை. தன்னை தீர்த்து கட்ட நினைப்பது தான் ஈடுபட்டிருக்கும் எஞ்சின் ஆராய்ச்சியிலிருந்து தன்னை அகற்றத்தான் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டான் பரத். தான் இந்த ஆராய்ச்சியிலிருந்து விலகி கொண்டால் இவர்கள் தன்னை ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டார்கள். தானே இந்த வேலையை ராஜினாமா செய்துவிட்டு பிரச்சனை இல்லாமல் ஒரு வேலையை தேடிக்கொண்டால் கவலை இல்லாமல் உயிர் பிழைக்கலாம். அல்லது இந்த வேலையில் தொடர்ந்து ஈடுபட்டு இந்த சதிகாரர்கள் மோத்துக்கெதிரே இந்த ஆராய்ச்சியின் வெற்றி பெற்று பிறகு இவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தலாம். ஆனால் இதில் ஆபத்து அதிகம். உயிர் போனாலும் போகலாம் என்று யோசித்த பரத் இன்னும் முனைப்போடு இந்த ஆராய்ச்சியில் ஈடுபடுவதே சரியான வழி என்று தீர்மானித்தான். இந்த சதிகாரர்கள் அப்போதுதான் மேலும் பல சதிகளில் ஈடுபடுவார்கள். தனக்கு இன்னும் இவர்களை சிக்க வைக்க ஆதாரம் கிடைத்து கனகராஜின் மரணத்துக்கு பழி வாங்க முடியும் என்று நினைத்தான். பதில் சொல்லுங்க பரத், நேத்து உங்களை தீர்த்து கட்டத்தானே முயற்சி நடந்தது? வந்து அது நிச்சயமா சொல்ல முடியாது. மழுப்பலாக பதிலை ஆரம்பித்த பரத் கேந்திராவின் நேரான பார்வையை சமாளித்து தன் பொய்யை தொடர முடியாமல், எஸ் என்னதான் போட்டு தள்ள பார்த்தாங்க, அதுல அப்பாவி கனகராஜங்கள் என்ன காப்பாத்திட்டு உயிரை விட்டுட்டார். ஆமா கேந்திரா, என்னை இந்த ஆராய்ச்சியிலிருந்து வெளியேற்றத்தான் இந்த சதி நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அதுக்கு ஆதாரம் எதுவும் இல்லை. ஆனா இந்த ஆராய்ச்சி டீமிலேயே கத்துக்குட்டி நான் என்னை ஏன் குறி வைக்கிறாங்கன்னு தான் புரியல. நீங்க கத்துக்குட்டிங்கிறது தான் காரணம். உங்களை அப்புறப்படுத்திட்டா அந்த இடத்துக்கு வேற யாரு வேணும்னாலும் கொண்டு வரலாம். அப்பாவை கன்வின்ஸ் பண்றது அப்ப ஈஸின்னு நினைச்சிருப்பாங்க. இப்போது பெண்களின் அழுகை சப்தம் பெரிதாக ஊர்வலம் கிளம்பி விட்டது உணர்த்தப்பட்டது. பரத் அத்தோடு பேச்சை நிறுத்திவிட்டு மனோகரோடு சேர்ந்து கொண்டான். கனகராஜின் அந்திம காரியங்கள் முடிந்து சில நாட்கள் போயிருந்தன. தீராத அழுகை, அவருக்கு இப்படி ஒரு அநியாய சாவா என்பன போன்ற பேச்சுக்கள், அவர் எவ்வளவு நல்லவர் என்று போனால் போகிறது என்று சற்றே மிகைப்படுத்தப்பட்ட சிலாகிப்புகள் எல்லாம் ஓய்ந்து கனகராஜ் ஒரு 3-4 சட்டத்துக்குள் அழுது வழியும் 0 வாட் பல்ப் வெளிச்சத்தில் சிரித்தவாறே புகைப்படமாக மருவிவிட்டார். தினம் கொஞ்சம் சந்தனம், வாழைப்பழத்தில் ஊதுபத்தி, ஒரு சம்பிரதாய கும்பிடு இவற்றோடு அவர் குடும்பத்தினர் அமைதியடைந்தனர். பரத் மனதளவில் சமாதானம் அடையவில்லை. ஆராய்ச்சியை தொடர்ந்து கனகராஜை கொன்றவர்களை அடையாளம் கண்டுபிடித்து பழிவாங்க உறுதியாக இருந்தான். கனகராஜின் இறுதிச் சடங்குகள் முடியும் வரை பரத் அலுவலகத்துக்கு விடுப்பு எடுத்திருந்தான். அன்றுதான் விடுப்பு முடிந்து அலுவலகம் வந்தான். வழக்கத்தை விட அன்று கேந்திரா மோட்டார்ஸ் தலைமைச் செயலகம் ஒருவித பரபரப்பில் காணப்பட்டது. சிறு சிறு குழுக்களாக எல்லாரும் கவலையோடு பேசிக் கொண்டிருந்தனர். தற்செயலாக வினை எதிர்பட்டான். பரத்தை பார்த்ததும், பரத், தேங்க் காட், இஸ் எவ்ரிதிங் ஆல் ரைட்? சாரி, என்னாலே உன் வீட்டுக்கு வந்து விசாரிக்க முடியவில்லை. என்ன கவர்ட்லி அட்டாக் என்று நிஜமான அனுசரணையோடு தோளை தட்டி உரிமையாக பேசினான். எல்லாம் ஓகே வினை, தேங்க்ஸ் ஃபார் யுவர் கன்சர்ன். ஆமா, என்ன ஹெட் குவார்ட்டர்ஸ்ல ஒரு பரபரப்பா இருக்கு. நான் லீவு முடிஞ்சு இன்னைக்கு தான் வரேன். எனிதிங் சீரியஸ்? ஆமா சீரியஸ் தான். நம்ம கம்பெனி ஷேர் பிரைஸ் ஒரே வாரத்துல 20% குறைஞ்சிடுச்சு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல எரிபொருள் விலை பாதியா திடீர்னு குறைஞ்சதுல நாம இப்ப கொண்டு வர பாக்குற எரிபொருள் சிக்கன V09 என்ஜின் அவசியம் இல்லைன்னு கன்சூமர்ஸ் நினைக்கிறாங்க. ஆயில் விலை இன்னும் குறைய குறைய நம்ம வேற ஏதாவது செய்யலைனா நம்ம ஸ்டாக் அடியோடு விழுந்துடும். இப்போ குறைஞ்சதுக்கே நம்ம காம்படிட்டர் கேட்டிக்கே நம்ம ஸ்டாக்ஸை அதிகம் வாங்கி நம்ம டேக் ஓவர் பண்ணிடுவாங்களோன்னு மார்க்கெட்டில் ஒரு பேச்சு ஓடுது. அதுதான் ஒட்டு மொத்தமாக எல்லாரும் கூடி கூடி பேசிக்கிறாங்க. பரத்துக்கு இந்த விஷயங்கள் இன்னும் பெரிய அதிர்ச்சியை தந்தன. சரி பரத், ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் போயிட்டுருக்கேன், முடிஞ்சதும் நம்ம சேர்மன்கிட்ட இருந்து அடுத்து நாம் என்ன செய்ய போகிறோம்னு தெளிவான விளக்கமெல்லாம் எம்ப்ளாயீஸுக்கு வரும். ஸோ பி பாசிட்டிவ் என்று அவன் தலையை தட்டிவிட்டு ஓட்டமாக எலவேட்டரை நிறுத்த தாவினான். குழப்பத்தோடே பரத் ஆராய்ச்சி கூடத்தை அடைந்தான். விஸ்வநாத் அப்போதுதான் தன் பிரத்யேக அறையை விட்டு வினை குறிப்பிட்ட முக்கியமான கூட்டத்துக்கு கிளம்பி கொண்டிருந்தார். பரத்தை பார்த்ததும், வெல்கம் பேக் ஜென்டில்மேன், கேந்திரா அல்லம் சொன்னா நீ பிழைச்சி திரும்ப வந்தது சந்தோஷம். சந்தன மனம் கமிழ்ந்த ஏர் ஃப்ரெஷ்னர், இதமான ஏசி, உருட்டாத டிஸ்டம்பர் கொண்ட அந்த விசாலமான அறை ஏனோ என்று பரத்துக்கு இறுக்கத்தை தந்தது. தேங்க்ஸ் சார், நான் இன்னிலேருந்து மறுபடி சார்ஜ் எடுத்துக்கிறேன். நான் லீவில் இருந்தபோது என்ன ப்ராக்ரஸ்னு வாணிக்கிட்ட கேட்டுக்கிறேன். வேற ஏதாவது? அந்த அறையை விட்டு போகும் அவசரத்தில் பரத் கேட்டான். பரத், நீ சார்ஜ் எடுத்துக்க வேண்டாம். உன்னுடைய எல்லா பொறுப்பையும் உடனே வாணிக்கிட்ட கொடுத்துடு. நான் இப்போ ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு போகணும். மதியம் நான் வரும்போது நீ இந்த ஆராய்ச்சி கூடத்தில் இருக்கக்கூடாது. உன்னை இன்னிலேருந்து அசம்பிளி செக்ஷன் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றிட்டேன். இதோ அதுக்கான ஆர்டர். இமே கோ நவ். நடுங்கும் கரங்களால் தன்னை ஆராய்ச்சியிலிருந்து வெளியேற்றும் கடிதத்தை பரத் வாங்கினான். தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.